नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरये नष्टप्रायेषु अवत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतीम् उत्तमश्लोकीं भक्तिं भवदीर्नैष्ठिकी नमो विष्णुपदाय कृष्णस्य बोले सुमदे भक्तिवेदान्तस्वामिनामिनि नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय श्री श्री नरसिंह देवान की जय भक्त प्रहलाद महाराज की இன்னைக்கு நரசிம்மர் அவரோட அரண்யகசிபு கொன்ன பிறகு அவர் என்ன செய்கிறான்னு கொஞ்சம் பார்ப்போம். காண்டம் 7:8 பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் 34 படிக்கிறேன். தத சபாயாம் உபவிஷ்டம் உத்தமே நிருபாசனி சம்ப்ருப்த தேஜஸம் விபும் அலஷித த்வைரதம் அத்யமர்ஷணம் பிரசண்ட வக்த்ரம் ந பபாஜ கர்ஷண. மொழிபெயர்ப்பம் பிரபா பிரபாகர் ஜெய். முழுமையான காந்தியையும் பயங்கரமான முகபாவத்தையும் வெளிப்படுத்திய பகவான் நரசிம்மர் கோபாவேசத்துடன் தமது சக்திக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் நிகரான எவரையும் காணாது அரசவையில் இருந்த மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தார். பயத்தினாலும் மரியாதையினாலும் பகவானுக்கு நேரடியாக பணிவிடை செய்ய யாரும் முன்வரவில்லை. பகவான் நரசிம்மர் வந்து அரண்யகசிபு வதம் பண்ணவனே கோபாவேசத்தை வெளிப்படுத்தி அவர் வந்து அங்கிருந்து மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்றார். இந்த பொருளுரையில் வந்து விசேஷமானது என்னென்னா, பகவான் வந்து பெரிய முனிவர்கள்லாம் தவம் செஞ்சு அவருக்கு ஆசனம் அளித்தா கூட அமரமாட்டார். ஆனால் அரண்யகசிபு பகவானை எதிர்த்து ஆரம்பத்திலேருந்து போராடின அவனோட ஆசனத்தில் பகவான் உட்கார்றார். சாதாரணமாக பகவான் வந்து பெரும் பக்தர்களான முனிவர்களும் ரிஷிகளும் கொடுக்குற ஆசனத்திலையும் அமராது. ஏன் வந்து அப்படிப்பட்ட ஒரு அரண்யகசிபு முழு எதிரியாந்து போராடினவங்க ஆசனத்தில் ஏன் உட்கார்றாரு? அதான் பொருளுரையில் சொல்கிறாரு. பகவான் அரண்யகசிபுவின் சிம்மாசனத்தில் அமர்ந்தபோது அவரை தடுக்கக்கூடியவர் எவரும் இல்லை. எந்த எதிரியும் அரண்யகசிபுவின் சார்பாக பகவானுடன் போரிட முன்வரவில்லை. பகவானுடைய உயர்வை அசுரர்கள் உடனே ஏற்றுக்கொண்டனர் என்பதை இது குறிக்கிறது. மற்றொரு கருத்து என்னவெனில், அரண்யகசிபு பகவானை தீராத பகைவராக நடத்திய போதிலும் வைகுண்டத்தில் அவன் பகவானுடைய விசுவாசமுள்ள சேவகனாக இருந்தவன். எனவேதான் அரண்யகசிபுவின் கடின உழைப்பினால் உருவாக்கப்பட்ட அவனது சிம்மாசனத்தில் பகவான் எவ்வித தயக்கமுமின்றி அமர்ந்தார். இது தொடர்பாக சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் பின்வருமாறு கருத்துரைக்கிறார். சில சமயங்களில் சிறந்த ரிஷி முனிவர்கள் மிகுந்த கவனத்துடனும் சிரத்தையுடனும் வேத மந்திர தந்திரங்களுடன் பகவானுக்கு மதிப்பெயர்ந்த ஆசனங்களை அர்ப்பணிக்கின்றனர். இருப்பினும் அத்தகைய ஆசனங்களில் பகவான் அமர்வதில்லை. ஆனால் இரணியகிஷ்பு முன்பு வைகுண்ட வாசலுக்கு காவலாளியாக ஜெயன் என்ற பெயருடன் விளங்கியவன். அவன் பிராமணர்களின் சாபத்தினால் இழைவடைந்து அசுர இயல்பை பெற்று இரணியகிஷ்பாக இருந்தபோது அவன் பகவானுக்கு எதையுமே அர்ப்பணிக்கவில்லை என்ற போதிலும் தமது பக்தனிடம் மிகவும் அன்பு கொண்டுள்ள பகவான் இரணியகிஷ்பால் உண்டாக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்து மகிழ்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக ஒரு பக்தன் எல்லா சூழ்நிலைகளிலும் பாக்கியசாலியாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் கேட்டீங்க, பெரிய ரிஷிகள் முனிவர்கள்லாம் கவனத்தோடு உருவாக்கி கொடுக்குற ஆசனத்தில் பகவான் போய் உட்கார இல்லை. ஆனால் இரணியகிஷ்பு வாழ்நாளில் ஒன்று கூட அர்ப்பணம் பண்ணதில்லை. ஆனால் இரணியகிஷ்பு உண்டாக்கின ஆசனம் வந்து ரொம்ப கவனத்தோடு அவனுக்கு உண்டாக்கினது. ஏன்னா பிரபஞ்சத்தை ஆட்டி படைச்சு அவன் இவ்வளோ பிரம்மாண்டமான ஆசனம் உண்டாக்கியிருக்க முடியும். அந்த ஆசனத்தில் பகவான் வந்து போய் உட்கார்றார். இது வந்து விசேஷமான பகவானோட தன்மையில் ஒன்று. பிரபுபாதா என்ன சொல்றாரு, இது தொடர்பாக ஒரு பக்தன் எல்லா சூழ்நிலைகளிலும் பாக்கியசாலியாக இருக்கிறான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது வந்து நான் அரிணிகிருஷ்ணன் வந்து வேற யாரும் இல்லை, யாரு ஜெயன். ஜெயன் யாரு? வைகுண்ட வாச காவலாளி. வைகுண்டத்துக்கு காவலாளியா இருக்கணும்னா எவ்வளவு முக்கியமான பக்தனா இருக்கணும். ஜெயன் வைகுண்டத்துக்கு காவலாளியா இருந்த நாடி பக்தன். அது மட்டும் இல்லாம பகவானோட கர்ணி நாடி பூலத்துக்கு பிரபஞ்சம் போறான். ஆனாடி பகவான் வந்து அவனோட பக்தியை மெச்சுறாரு. பகவான் கேட்ட மாதிரி நீ ஏழு தடவை பக்தனா பிறக்க எடுக்கிறியா, மூணு தடவை எதிரியா பிறவி எடுக்கிறியான்றார். ஜெய விஜயன் என்ன சொல்றாங்க, எதுக்காக அவரோட பகவானுக்கு எதிரின்ற நாடியா? சீக்கிரம் தெளிப்போம். இது பக்தியில உச்சமான பக்தி. நம்மளாம் கேட்ட பகவானுக்கு எதிரியா இருக்க பக்தனா இருக்கன்னா நம்மளாம் பக்தனா தான் இருக்கணும். ஆனா இங்க வந்து விசேஷமான பக்தி இரணியகிஷ்பு, நான் எதிரியா தான் இருப்பேன். பர்பஸ் என்ன, எதுக்காக எதிரியா இருக்க என்றாரு? ரெண்டு காரணம். ஒண்ணு வந்து பகவான் கேட்டாரு ஏழா மூணான்னு, ஏழுனா என்ன ஆகும், லேட் ஆகும். அண்ணாடி மூணுனா சீக்கிரம் வந்துடலாம் மூணு பிறவின்னு. இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்க ஆச்சாரியர் சொல்றது, பகவான்கிட்ட எல்லா பொட்டன்சி பொட்டன்சிக்கு என்ன எல்லா ஒரு ஆசைகளும் அவற்றை இருக்கு. பகவானுக்கு சண்டை போற ஆசையும் இருக்கான். அண்ணாடி பகவான் சண்டை போற ஆசை இருக்க நாடி அவர் யார்கிட்ட சண்டை போட விரும்புறாரு? பக்தரோட தான். அண்ணாடி பக்தனை வந்து நீ போ, உன்னோட உங்க ரெண்டு பேரோட நாங்கள் கொஞ்சம் சண்டை போட்டு இந்த எனக்கு தினவு இடத்திற்கு சண்டை போடணும், அண்ணாடி இந்த தினவு தீர்த்துக்கிறேன். அண்ணாடி போ சண்டை போட போ, இது முன்னாடி போய் பறவை எடுப்பறிய அசுர நாடு, நான் வந்து என்னோட சண்டை போற ஆசையை தீர்த்துக்கிறேன். அண்ணாடி ரெண்டு காரணத்துக்காக, பகவான் ஆசையும் இருந்தது பக்தனுக்கும் ஆசை. இல்லைன்னா பகவான் என்ன மேஜர் டிராமா தானே, எதுக்கு நாலு குமாரர்கள் வர சாபம் வாங்க? பகவான் நினைச்சிருந்தா மன்னிச்சிருங்கன்னு சொல்ல முடியாதா என்ன? வைகுண்ட காவலாளியா இருக்கிறவங்க வந்து அந்த சாபத்தை வந்து தப்பிக்க முடியாதா என்ன? முடியும். ஆனாலும் பகவான் வந்து விரும்பின நாடி அவர் விருப்பப்படி உங்க மூணு சரி சாபம் வாங்கின பிறகாது இவர் கேட்கிறாரு, ஏழு பிறவி நீ பக்தன், பக்தனா இருந்தானே அந்த அவரோட ஆசை நிறைவேறாம போயிருக்கும். அண்ணாடி மூணு பிறவி எதிரி அந்த பகவான் வந்து பகவான் ஆசைய பக்தர்கள் நிறைவேற்றி வைக்கிறாங்க. எப்படி பகவான் பக்தர் ஆசையை நிறைவேற்றல, இங்க என்ன நடக்குது? பகவான் ஆசைய எப்படி நிறைவேற்றுறாங்க? சண்டை போட்டு, பகவானோட சண்டை போட்டு. இந்த மாக் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க, மாக் ஃபைட்டுன்னு போய் சண்டை, மாக் ஃபைட். இந்த மாக் இன்டர்வியூன்னு வாங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி மாக் இன்டர்வியூன்னு சொல்லி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி மாக் ஃபைட்டு, பகவானும் இங்கே வந்து விசேஷமாக சண்டை போடுறாரு. அண்ணாடி ரொம்ப பலசாலியான ஆளை தான் தேர்ந்தெடுத்து சண்டை போடுறக்கு அனுப்புறாரு. சும்மா சோப்பலாங்கியோட எல்லாம் சண்டை போட பகவான் விரும்பலை. நல்ல ஸ்ட்ராங்கான பக்தனாக ரெண்டு பேரும் சூஸ் பண்ணி போங்க. அதில் இந்த அரணிகிருஷ்ண கொள்ளையில் ஒரு பிடி லேசாக நழுவிடும், பிடிச்சிட்டு நழுவிடுவார் விட்டுருவார் அரணிகிருஷ்ணன். தேவர்கள்லாம் ஐயோ போச்சே, நரசிம்மசிங்க பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாரும் பதறுவாங்க. மேலேருந்து தப்பிச்சிட்டானேன்னு இவனும் பயங்கர தம்பாயிடுவான் நரசிம்மன். சார் அரணிகிருஷ்ணன் ஆயுதத்தை இதை எடுத்து திரும்ப போராட வருவோம். அப்போ ஒரு இவர் வீக்காக இருக்கிற மாதிரி அவர் ஸ்ட்ராங்கான மாதிரி ஆயிடும், தப்பிச்சிருவார் இவர் இதில் இருந்து அன்னியகிஷப். அந்த மாதிரி பகவான் வந்து வெரி ஸ்பெஷலாக வந்து பக்தர்களை டீல் பண்ணுறாங்க. அதனாடி தான் நம்ம வந்து பக்தரோட செயல்களை வந்து நம்ம நாடி சாதாரணமாக புரிஞ்சுக்கிட முடியாதுன்னு சொல்கிறது அதான் காரணம். நமக்கு வந்து ரணியகிஷபுனா பெரிய ஒரு அசுரன், கொடூரமானவன், கொடும பண்ணவன். கண்டிப்பாக அவ்வளோ கொடூரமாக அவ்வளோ தீங்கு விளைச்ச ஒருத்தனுக்கு போய் அவன் கொடுத்த ஆசனத்தில் போய் பகவான் உட்கு, அவனோட ஆசனம், அவன் கொடுத்த ஆசனம் கூட இல்லை, அவனோட ஆசனம். அவன் ரணியகிஷபு பிரபஞ்சம் பூரா ஆண்ட போது அவன் பிரம்மாண்டமான ஒரு ஆசனம் பண்ணி அதில் உட்கார்ந்துருக்கான். அந்த ஆசனத்தை போய் இவர் அது மேல உட்கார்ந்துட்டார். நம்ம சொல்றோம் இப்ப பகவானோட இதுல போய் நம்ம ஆசனம் வந்து பகவான் நம்மளே உட்கார மாட்டோம், பகவான் ஆசனம் நம்ம உட்காரக்கூடாது. இதே மாதிரி இன்னொரு விசேஷம் இருக்கு. பகவான் வந்து இங்க வந்து பக்தன்ற நாடி ரணிகிருஷ்ணப பக்தனாக தான் நினைக்கிறாரு. அதனாலதான் பிரபுபாதா சொல்ற பக்தன் வந்து எந்த நிலையிலையும் பாக்கியசாலியாக இருக்கிறான்றார். ஏன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம், இப்போ நம்ம சொல்கிறோம் வீட்டுக்கு வரவங்கள உட்காருங்கன்னு சொல்கிறோம், சந்தோஷப்படுறோம் நல்லவங்க வந்தா. அப்படி இருக்கல பகவான் வந்து இவனோட ஆசனத்தில் உட்கார்ந்தாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம், அந்த பாக்கியத்தை கொடுக்குறாரு. அது விஸ்வநாத சக்கரவர்த்தி தான் கம்பேர் பண்ணுறாரு. பெரிய ரிஷிகள் முனிவர்கள்லாம் வேத மந்திரங்கள் உச்சரித்து மிக தூய்மையாகவும் மிக கௌரவம் பெரிய கம்பீரமான ஆசனம் பண்ணாலும் அதில் போய் உட்கார மாட்டாராம். ஆனால் சாதாரணமாக இந்த பக்தன் வந்து அசுரனாக இருந்து இவருக்கு எதிராக சண்டை போட்டு அதுன்னு சொல்கிறார். இன்னொன்று, அவன் வாழ்நாளில் பகவானுக்கு எதுவுமே அவன் அர்ப்பணித்ததும் இல்லை. ஆனாலும் பகவான் வந்து அவன் யாருன்னு தெரிஞ்சேன், பக்தன் அந்தவன், என்னோட ஆசைக்காக என்னோட சண்டை போட வந்திருக்கான். ஆனாடி அவன் இன்னும் பக்தன் தான் அந்த அதைத்தாங்க சொல்ற. பக்தன் எந்த நிலையிலும் பாக்கியசாலின். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி உண்டு. பகவான் வந்து இந்த ஜெயன் வந்து விஜயன் வந்து வைகுண்ட லோகத்துக்கு காவலாளி அண்ணாங்க. இது வந்து பக்தர் கொண்டு வந்து அவங்க ஆசனத்தில் உட்காந்து பக்தன் இது பண்றாரு. இன்னொன்று வந்து மகாபலி விஷயத்தில் மகாபலியை புலோகத்தை தள்ளிட்டு பாதாளோகத்துக்கு தள்ளிட்டு சுதலோகத்தில் இவர் போய் காவலாளி அணிக்கிறாரு. இங்கே ஜெய விஜயன் வைகுண்ட காவலாளி, இங்கே அங்கே வந்து வாமனர் அந்த உலோகத்துக்கு காவலாளியாக இருக்கார். அது பக்தியோட இன்னொரு விஷயம். பகவான் வந்து பக்தனை எப்படி, ஏன்னா அந்த பக்தன் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தான், மகாபலி எல்லாத்தையும் கொடுத்தாரு. முன்னாடி இவர் போய் அதுக்கு அங்க காவலாளியா நிக்கிறாரு. இன்னும் அந்த முடியல அவரோட ஆட்சி. இன்னும் சுதலோகத்தில் ஆவணர் காவலாளியார். அன்னாடி பகவானோட பக்தி விசேஷங்கள் வந்து இந்த ஆச்சாரியர்கள் விளக்க உரையிலிருந்து தான் புரியும். இல்லைன்னா நமக்கு புரிஞ்ச நரசிம்ம அரணிகிருஷ்ணன் வந்து ஒரு கொடூரமான இது. ஆனால் இங்கே வந்து பகவான் ஏன் அந்த ஆசனத்தில் போய் உட்கார்றாரு? பகவான் அந்த ஆசனத்தில் போய் உட்காரணும்னு அவசியம் இல்லை. அலைஞ்சுறாரு. நம்ம வாழ்நாள் முழுவதும் ஒன்றுமே அவருக்கு அர்ப்பணிச்சதில்லை. அது மட்டும் இல்லை, வாழ்நாள் பூரா அவருக்கு செஞ்ச அத்தனையும் நாசம் பண்ணப்பா. அதில் வரிசைய பின்னாடி சொல்கிறாங்க. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவர்களும் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, உங்களை பாடிக்கிட்டு இருந்த கந்தர்வர்கள்லாம் சொல்கிறேன், உங்களை பாடிட்டு இருந்த பாட்டையெல்லாம் கதுமணி அவனை பாட வச்சாங்க. இன்னொன்று வந்து இந்த மாதிரி இப்போ நாங்கள் உங்களுக்கு பல்லக்கு தூக்கிட்டு இருந்தவங்க எங்களையெல்லாம் தூக்கி அவனுக்கு பல்லக்கு தூக்க வச்சாங்க. இன்னொரு குரூப் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரிசை ஒவ்வொருத்தரும் கம்ப்ளைண்ட், எங்களை காப்பாத்துறீங்க. அதே மாதிரி வடந்தோறும் எங்களுடைய இறந்த தினத்தை எங்களை மகன்களாலும் பேரங்கள் பித்திருக்கள் சொல்றாங்க. சிராத்த பண்டங்களையும் எங்களுக்கு அர்ப்பணித்த எல் கலந்த நீரையும் பலவந்தமாக ரணேகிசுப்பு பிடுங்கிக்கிட்டான். எல்லாம் பலவந்தமாக ரணேகிசுப்ப நீங்க அவனை கொண்டுட்டாடி இந்த சொத்துக்கள்லாம் திரும்ப எங்களுக்கு வந்து பணிவான வழக்கங்கள் அப்படின்றாங்க. யார் ஒரு பித்ருவாசு சித்தர்களை என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் சித்தலோகத்தை சேர்ந்தவங்க, அஷ்ட சித்தி எங்கிட்ட உண்டு, ஆனாலும் வஞ்சகன ரணேகிஷன் வந்து எங்களோட அஸ்த சித்திகளையும் புரிய பறித்துக்கிட்டான் தவாலிமை நாடி. ஆனாடி இப்போ நீங்கள் அவனை கொன்று எங்களை வந்து காப்பாத்தினீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வித்யாதர வாசிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து நாங்கள் வந்து வேண்டியப்ப தோன்ற மாதிரி சக்தி இருந்தது, அதை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டான். இப்போ வந்து நரசிம்மர் கொன்ன நாடி நாங்கள்லாம் பழைச்சோம் அப்படின்னு. அது மாதிரி நான் நாகலவாசிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரணேகிஷன் வந்து எங்கள் தலையில் ரத்னங்களையும் எங்கள் மனை மக்களையும் கொண்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து இப்போ வந்து கொல்லப்பட்டனாடி நாங்கள்லாம் நிம்மதியாக இருக்கோம்னு சொல்கிறாங்க. மனுக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தர்மத்தை பயனுக்காக நாங்கள் நிறைய சட்டங்கள்லாம் உருவாக்கணும், எல்லா சட்டத்தையும் இவன் அழிச்சிட்டான், இவன் சட்டம் ஒன்று தான் ஒரே சட்டம் ஆயிடுச்சு, இப்போ அதுலேருந்து எங்களை காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரஜாபதியெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நல்ல சந்ததி உறக்கல, நாங்கள் ரணேகிஷ்வா தடுக்கப்பட்டோம், நல்ல சந்ததியெல்லாம் உருவாக்காத வெறும் அசுர சந்ததியாக உருவாக்கு, நல்ல பிள்ளையெல்லாம் பெத்தராத வெறும் கெட்ட பிள்ளையாக பெத்து போடு அப்படின்னு சொல்லி இந்த பிரஜாபதிகளை பூரா பிரஜாபதினா அவங்களோடது வந்து பிரஜனியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, பரம்பரையை உருவாக்குறது, அதில் வந்து நல்ல பரம்பரையெல்லாம் உருவாக்காதுன்னு தடுத்து நிப்பாட்டிட்டான். ஆனாடி நீங்கள் எது பண்ணாலும் கொஞ்சம் நல்ல பரம்பரையெல்லாம் நாங்கள் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கந்தர்வல சொல்கிறாங்க, நாங்கள் எப்போதும் உங்களுக்கு ஆடி பாடி சேவையில் ஈடுபட்டுருந்தோம், ஆனால் ரணேகிருஷ்ணனாடி அவன் அடக்குமுறைகள் வந்து அவனுக்காக ஆடி பாடுற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி சாரணுலகவாசிகள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எங்களுடைய இதயங்களை எப்போதும் முள்ளாக உறுத்திக்கிட்டு இருந்தா அவனை எடுத்தீங்க. யசலோகவாசிகள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பல்லக்கு தூக்குற பணியில் ரணேகிஷு உங்களுக்கு பல்லக்கு தூக்கிருந்தப்போ ரணேகிஷு கட்டலைன்னா அங்கே அவனுக்கு பல்லக்கு தூக்கிக்கிட்டு இருந்தோம், நீங்கள் எங்களை காப்பாற்றினீங்க அந்த நிலையிலேருந்து, இப்படி ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. கிம்பருசவாசி சொல்கிறாங்க, எங்களுக்கு பக்தருக்கு வெறுப்பு காலம்தான் இந்த அசுரன் கொல்லப்பட்டான், இப்படி இவ்வளோ எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தினான். யாரு? ரணேகிஷ்பு. எல்லா பக்தர்களையும், இவங்களாம் பக்தர்கள், சுரா தேவர்கள், சுரானா பக்தர்கள் தேவர்கள், இவ்வளோ தேவர்களையும் இவ்வளோ கொடுமை பண்ணியும் பகவான் வந்து அவன் பக்தன்றதை புரிஞ்சு அவனுக்கு ஆசனத்தில் வந்து பகவான் உட்கார்றாரு. இது வந்து பெரிய பாக்கியம். ஏன்னா அந்த ஆசனத்தில் உட்காரும்போது எல்லா விதமான கலங்கங்களும் குறைபாடுகளும் நீங்கி போகுது. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் வைகுண்டவாசிகள்லாம் சொல்லும்போது கடைசி ஸ்லோகம் இதுலேயே அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வரும்போது கடைசி ஸ்லோகத்திலையும் ஸ்ரீ விஷ்ணு பார்ஷதா ஊஷு பதம் 56 அத்யத தரிரூபம் அற்புதம் தே திருஷ்டம் ந சரணத சர்வலோக சர்ம யோயம் தே விதிகர சீச விப்ரசப்தஸ் தச்சேதம் நிதனம் அனுக்கிரகாய வித்ம மொழிபெருப்பம் பழனி பிரபாத். வைகுண்ட லோகத்து பகவான் விஷ்ணுவின் சகாக்கள் பின்வருமாத துவித்தனே, பகவானே எங்களுக்கு போலியுடம் அடிப்பவரில் தலை சிறந்தவரே, இன்று உலக நன்மைக்காக பகவான் நரசிம்மதேவராக தாங்கள் மேற்கொண்ட அற்புதமான ரூபத்தை நாங்கள் தரிசித்தோம். பகவானே, இந்த ரணியகசிபு தங்களுடைய சேவையில் ஈடுபட்டு இருந்தபோது பிராமணர்களால் சபிக்கப்பட்டு ஒரு அசுரனின் உடலை ஏற்ற அதே ஜெயன் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போது இவன் கொல்லப்பட்டதற்கு இவனிடம் தாங்கள் கொண்டிருந்த விசேஷ கருணையே காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். பகவான் வந்து ரணியகசிபுவை கொண்டுட்டு அவன் ஆசனத்தில் உட்கார்றாரு. அவருக்கு ஆசனத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கெல்லாம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஆசனத்தை எப்படி வேணாலும் ஆளை தள்ளி விட்டு எப்படி வேணாலும் ஆட்சியை பிடிப்பாங்க, ஆசனத்தை பிடிக்கிறாங்க. ஆனால் பகவானுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது, இஷ்டம். உட்கார்றது பெரிய விசேஷம். அந்த மாதிரி உட்கார்ந்து பக்தன்ற முறையில் பெரிய பாக்கியத்தை கொடுத்தாரு. இங்கே அடுத்து இந்த வைகுண்டவாசிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, பகவானே நீங்கள் அவனை கொன்ன நாடி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அவன் மீது கொண்டிருந்த மிக பெரும் கருணை தான் காரணம்ன்ற. நம்ம யாரா சொல்லாம யாரா கொன்னா அவன் கருணை நாடி கொண்டுட்டாங்கன்னு. ஆனால் இப்போ இருக்கு கருணை கொலைன்னு. யாரோ ஒருத்தர் சாக கடந்த கடைசி நேரம் கோமால வந்து வருஷக்கணக்கில் இருப்பார், பழைக்கவும் இல்லாமல் சாகவும் இல்லாமல் அப்படியே உணர்வு இல்லாமல் இருப்பாங்க. கோமா, எல்லா ஆர்கன்ஸும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும், ஆனால் மூமெண்ட் இருக்காது. கோமானு சொல்லி, அது பேர் கோமானு டெக்னிக்கல் நேம். அதை வந்து சில பேர் கருணை நாடி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு, அவங்க கஷ்டப்படல உங்க கஷ்டப்படுவாங்க, ஏன்னா அவரை பார்க்கணும் செலவழிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் சொல்கிற வந்து அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு பெர்மிஷன் வாங்கி அந்த லைஃப் டியூப்பை பிடுங்கி விடுவாங்க. ஏதாவது ஆக்சிஜன் எதுலையாவது லைஃப் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும், அது கருணை கொலைன்னு பேர். ரொம்ப காலம் முன்னாடி கோமான ஒரு படமே வந்தது, ஒரு 30-40 வருஷம் முன்னாடி. அந்த கோமா பேஷண்ட்ஸ் பூராத்தையும் அப்படியே எப்படி இப்போ இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டீல் பண்ணுறாங்க. கோமானா ஆர்கன் இயங்கிட்டு இருக்கும், இதெல்லாம் ஏங்க இந்த இதயம் இதெல்லாம் லங்ஸ்லாம் இருக்கும், ஃபங்க்ஷன் பண்ணும், ஆனால் நினைவு இருக்காது, பேச்சுவார்த்தை இருக்காது, நடமாடம் இருக்காது, அப்படியே இந்த மாதிரி அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கும். இப்படியே கட்டி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் மட்டும் போயிட்டு இருக்குமா, நான் அந்த உயிர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி. இப்போ என்னது அந்த விருந்தாவனில் அந்த வச்சுருக்காங்களே அது பேர் என்ன, ஹாஸ்பீஸ், ஹாஸ்பீஸ், அடுத்தது ஹாஸ்பீஸ். ஹாஸ்பீஸ்னா நிச்சயமாக சாக போகிறாரு. அவருக்கு கடைசியில் கொஞ்சம் அவர் உயிரை காப்பாற்றுறதுக்குல போகையில் நிம்மதியாக போகிறதுக்கு வழி இல்லாமல் பெயின் கில்லரு அந்த மாதிரி கொடுத்து போதும். அந்த கேன்சர் பேஷண்ட்டு அவங்க கடைசி காலத்தில் அவங்களுக்கு மினிமல் இது கொடுத்து அவங்கள ஸ்மூத்தாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறது, அதான் ஹாஸ்பிஸ். அதுக்கெல்லாம் இப்போ பயங்கர காசு. இப்போ அதில் விருந்தாவனம்லேயும் டிவாடிஸ் கொஞ்சம் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா விருந்தாவனத்தில் போனால் வைகுண்டம் போயிடலாமா, கோலகமானு ஹாஸ்பிஸ். இது ஒரு மாதிரி கருணைக்குள்ள, அது ஒரு மாதிரி கருணைக்குள்ள அலோவ் பண்ணுறது. அதனாடி இந்த கருணை நாடி கொலை, இங்கே வந்து வித்தியாசம். இங்கே வந்து நல்ல நகத்தை வச்சு கீறி அடியில் போட்டு கொன்னார், இதை கருணை கொலைன்னு சொல்கிறார். அவர் ஒன்று சாகிற வயசில் சாகாவரம் கிட்டத்தட்ட, இந்த கேஸ்லாம் கருணை கொலை சாகிற கேஸு, எல்லாருமே சாகிற கேஸ் தான் யாரும். ஆனால் ஆல்மோஸ்ட் டிசைடட், டாக்டர் டிக்ளேர் பண்ணுறார் இது தாங்காது, 10 நாள் 1 மாதம் ஏதா கொஞ்சம் நிம்மதியாக போகட்டும் அப்படின்னு. ஆனால் இங்கே இரணியகசிபு வந்து பலசாலி, அவன் விரும்பினப்போ வரும், ஏகப்பட்ட கண்டிஷனோட சாக வர வாங்கியிருக்கான். அவனுக்கு வந்து அவனை கொன்னதும் வைகுண்ட வாசிகள்லாம் பகவானே நீங்கள் கருணை நாடி அவனை கொன்னீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் நல்லா புரிஞ்சிட்டிங்களா, கருணை கொலைன்னு இன்னைக்கு சொல்கிறதும் அது வந்து கிட்டத்தட்ட சாகர கேஸ் இந்த மாதிரி முடிவு வந்துருச்சு. இல்லைன்னா 80 வயசு 89 வயசு தாண்டிச்சா கொஞ்சோண்டு கஞ்சி கஞ்சியாக ஊற்றுவாங்க அப்படியே, அந்த மாதிரி நிதானமாக உயிரா தானாக பெரியட்டும். இன்னும் கடைசி இறங்கின அந்த பால் ஊற்றுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அந்த பால் நிற்க. ஊத்தி தம்பாயிட்டு கொஞ்ச நாள் இழுத்துறோம்னா. இதெல்லாம் கர்ணை நாடி, அது இது கர்ணையில ஆனா இங்க வந்து இவ்வளவு கொடூரமா நரசிம்மர் கொன்னதும் கர்ணை நாடின்னு சொல்ற ஐயே பிரபுபாத பொருளுரையில சொல்றார். பிரபுபாத அவரோட பொருள் மோஸ்ட்லி விஸ்வநாத சக்கரதான் சொல்றாரு. ரணிகிருஷ்ணன் இந்த பூமிக்கு வந்ததும் பகவானுடைய எதிரியாக செயல்பட்டதும் முன்பே தீர்மானிக்கப்பட்டதாகும். தமது சேவர்கள் சபிக்கப்பட்டதையும் அவர்கள் ஜடவுலிற்கு சென்று சாபகாலத்தை நிறைவேற்றிய பின் மீண்டும் வைகுண்டம் திரும்புவார்கள் என்பதையும் பகவான் ஏற்றுக்கொண்டார். ஜெயனும் விஜயனும் மிகவும் கலக்கமடைந்தனர். ஆனால் அவர்கள் தமது எதிரிகளாக செயல்பட வேண்டும் என்று பகவான் அறிவுரை கூறினார். இதனால் மூன்று பிறவிகளுக்கு பின் அவர்கள் வைகுண்டத்திற்கு திரும்பி விடுவார்கள். இல்லையெனில் சாதாரணமாக அவர்கள் ஏழு பிறவிகளை ஏற்க வேண்டியிருக்கும். பகவானுடைய கட்டளையின்படி ஜெயனும் விஜயனும் அவரது எதிரிகளாக செயல்பட்டனர். பகவானுடைய கட்டளையின்படி ஜெயனும் விஜயனும் அவருடைய எதிரியாக செயல்பட்டனர். இப்போது அவிரவர் இறந்து விட்டதால் ரணியகிருஷ்ணன் ரணியாக்ஷனை பகவான் கொன்றது அவர்கள் மீது கொண்ட விசேஷ கருணையினாலே என்பதை விஷ்ணுதேவர் அனைவரும் புரிந்து கொண்டனர். இப்ப என்ன காரணம்? விஷ்ணுதேவர்களை எப்படி புரிஞ்சுட்டாங்களாம்? அவங்களை கொன்ன வந்து விசேஷ கருணை. ஏன் சீக்கிரமா பரவி முடிச்சு சீக்கிரமா திருப்பி வரணும்? இல்லபடி பகவானே கட்டளையிட்டு இருக்காரு, நீ மூணு பேரும் எதிரியாவா சீக்கிரம் வந்துடலாம், ஷார்ட்கட்டு. டிவோட்டி ஆனால் லாங் டேர்ம் ஆகும், ஆனால் நம்மளாம் எதிரி ஆயிடலாமா? சமயத்தில் இந்த மாதிரி எதிரியா ப்ரீச்சிங் பண்றதுல மீனிங் இருக்கு. இப்போ இந்த ஆதிசங்கரர் வந்து பிரபுபாத பல இடம் சொல்வாரு, ஆதிசங்கரர் வந்து மாயாவாதத்தை ப்ரீச் பண்ண காரணம் வந்து பர்பஸ் இருந்தது. ஆதிசங்கர் வந்து சிவனோட அவதாரம், அவர் வந்து பகவானோட கட்டளைப்படி தான் அந்த மாதிரி பண்றாரு. ஏன் ஆதிசங்கர் அப்படி பண்ணாரு? அதுக்கு முன்னாடி புத்தர் வேதமும் இல்லை சாஸ்திரமும் இல்லைன்ட்டாரு. ஆனாடி அதை மாத்திரக்காக வேண்டி வேதம் இருக்கு, ஆனால் எல்லாரும் கடவுள்ன்ட்டாரு. ஏன்னா வேதத்தை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்களா? எல்லாரும் நீங்கள் எல்லாரும் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்ன்ற நாடி தானே நம்ம எல்லாம் ஜனநாயகத்தை ஏற்றுட்டு இருக்கோம். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், என்னைக்கு ஆவோன்னு தெரியாது, ஆனால் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். ஆனாடி தான் ஜனநாயகம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு, டெமோக்ரஸி இதெல்லாம். அதே மாதிரி இது ஆதிசங்கரரும் எல்லோரும் இந்நாட்டு கடவுள் அப்படின்ட்டார், கடவுள்ன்றார். அதான் மாயவாதம். அதை சொல்லலைன்னா யாரும் சாஸ்திரத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, எப்படியோ வா வந்து சாஸ்திரத்தை படி, சாஸ்திரத்தில் நீயும் கடவுள்னு சொல்லியிருக்கணும்னு. ஆகா, சாஸ்திரம் சொல்லியிருக்கா, நீயும் இந்நாட்டு மன்னரா, நம்ம ஜனநாயகத்தை ஏற்றுக்கிட்டோம், அதே மாதிரி நீயும் கடவுளா, சாஸ்திரத்தை ஏற்றுக்கும். அன்னாடி சமயத்தில் பகவான் கட்டளைப்படி சிவனே இந்த மாதிரி பிரீச் பண்றாரு. அதே மாதிரி பகவான் கட்டளைப்படி இங்க மூணு பேரும் எதிரியா வந்தாங்க, ஆனா நம்ம எப்படி அப்படி செய்ய முடியுமா? நமக்கும் கட்டளை கிடைச்சா பண்ணலாம். இந்த பனிரெண்டு பாவங்களில் பகவானை வழிபடுறதுல அஞ்சு பாவம் வந்து பாசிட்டிவானது, ஏழு வந்து நெகட்டிவானது. பன்னெண்டு பாவத்தில் வழிபடலாம். அஞ்சு பாசிட்டிவ்ஸ் இந்த மாதிரி வாத்சல்யம், புள்ளையாட்டம் வழிபடுற நினைச்சு இது பண்றது, சாங்கியம் நண்பனா, அப்புறம் சேவகனாக இருக்கிறது தாசியம், அனுமார் மாதிரி அர்ஜுனன் மாதிரி சாங்கியாவது, அதுக்கப்புறம் சாந்த பாவம் வந்து முனிவர்கள் ரிஷிகள், அப்புறம் மாதுரிய பாவம் வந்து கோபியர் உங்கது. இந்த அஞ்சும் வந்து பகவானை வந்து பாசிட்டிவ் வழிபடுறது, ஏழு வந்து நெகட்டிவ். பகவானை அப்படி நினைக்கலாம், எப்படின்னா பயம் கோபம், பயத்தில் யார் கம்சன், சதா நம்ம நினைக்கிற விட ஆயிரம் மடங்கு நினைச்சான் பகவான் வந்து. கம்பங்கன் சதா எந்நேரமும் பகவான் நினைவு தான், ஆனா பயத்துல. சிசுபாலனும் சதா பகவான் நினைச்சிருக்க பொறாமையில. அந்த மாதிரி ஏழு பாவம் இருக்கு. பகவான வழிபடுறதுல 12 பாவம், 12 ஏழு நெகட்டிவ். இதே மாதிரி எதிரியா ரணியகசிபு பகவான நினைச்சிட்டே இருந்தான். கசிபும் ரணியாட்சணும் அனாடி பக்தியில வந்து ரொம்ப விசேஷமானது. நம்ம நினைக்கிற மாதிரி பக்தி வந்து இப்படி கைப்பிடி இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியும் பக்தி வந்து அவ்வளோ சுலபமாகவும் கிடையாது. இல்லைனா ரேணியகிருஷ்ணப்ப கொண்டுட்டு அவன் ஆசனத்தில் போய் பகவான் உட்கார்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு அசுர ஆசனம் ஒரு அர்ப்பணம் கூட பண்ணலை. அது மட்டும் இல்லை, எல்லா பக்தர்களுக்கும் குடும்பம் பண்ணியிருக்கார். அவருக்கு நடக்க வேண்டிய கைங்கரியம் பூரா தடுத்து நிப்பாட்டிட்டாரு. அந்த ரணியகசிபு வந்து கொன்ன பிறகு அவரோட ஆசனத்தில் உட்கார்றது பக்தி. ஏன்னா அவர் பக்தன். ஏன்னா ஏன் பக்தன், இவ்வளவு செஞ்சோம், இவ்வளவு செஞ்சு ஏன் அவரை பக்தன் பகவான் நினைக்கிறாரு? பகவான் கட்டளைப்படி செய்யறாரு. அதான் இதுல சொல்ற பகவான் கட்டளைப்படி. இல்ல துளி கூட அவரோட சொந்த விருப்ப இருப்பு கிடையாது ரணியகசிபுக்கு. பகவான் கட்டளைப்படி செயல்படுறார். நீ இந்த மாதிரி செயல்படுன்னு சொல்றனா செயல்படுறார். வேற ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி பகவான் வந்து நெகட்டிவா சொல்லி செயல்படுறது. மகாபாரதத்தில் ஏகமா இருக்கு. போர்க்காட்சியில் பூராமே கதற்கு யுதிஷ்டர் வந்து மகாபக்தர், ஆனால் போர்க்களத்தில் பொய் சொல்ல சொல்கிறார் பகவான். அசோத்தமன் செத்து போனான்னு பொய் சொல்லுன்றார். மொதல் வந்து பீமம் போய் அசோத்தமான ஒரு யானையை, பெரிய யானையை கொண்டுட்டு வந்துட்டு அசோத்தமா இறந்தான்னு சொல்லி பெரிய சத்தம் விட்டு சத்தம் போடுறான். காரணம் வந்து துரோணர் வந்து ரொம்ப கொடூரமாக பாண்டவப்படையை அழிச்சிட்டு இருக்காரு. அவர் அதே போக்கில் விட்டு அன்னைக்கே பாண்டவப்படை பூரா அழிஞ்சு போகும் போல இருக்கு. அர்ஜுனனோ குருன்ற முறையில் சரியாக போரிட மாட்டேன்றார் பஞ்சபாண்டவர்கள். இந்த நிலையில் துரோணருக்கு முடிவு கொண்டு வரலைன்னா போரில் அவங்க ஜெயிக்கிற கஷ்டம். துரோணரை ஸ்டாப் பண்ணணும்னா அவர் பையன் இறந்தானா தான் ஸ்டாப் பண்ண முடியும். அவர் பையன் அசோத்தமா. அதனாடி முதல் வந்து பீமன்ட்டு அவன் எதிர்ஷ்டன்னு சொல்ற சரின்றார். பீமம்போ உன்னே கொண்டுட்டு அசோத்தமா இறந்தான்னு சொல்றார். ஆனா இதை கேட்ட துரோணர் வந்து நம்பல, தொடர்ந்து போர் செஞ்சுட்டே இருக்காரு. அடுத்து கொஞ்சம் சந்தேகம் வந்தவனே யுதிஷ்டர் பொய் சொல்ல மாட்டான்னு அவட்ட வந்து கேட்கிறார் தர்மமாற. அவரும் அசோத்தமா வந்து இறந்தா அசோத்தமானு சொல்லிட்டு மெல்லிச்சான குரல்ன்ற யானை அப்படின்னு சொல்றார். அவருக்கு போய் சொல்ல கூச்சம் அசோத்தமான்றத. இதுல விசேஷம் என்னன்னா, அது வரைக்கும் அவர் தேர் வந்து பூமி தொடாம யுத்தகலத்தில் போயிட்டு இருக்கும். ரெண்டு மேலதான் சொன்னோடனே இறங்கி பூமியை தொட்டு உடனே இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. என்ன சொன்னோம், அவர் பொய் சொன்னாடி தொட்டு சொன்னோம். ஆனால் பிரபுபாதா என்ன சொல்கிறாரு, பகவான் சொன்னதே என்னது, அசோத்தம் நீங்கள் வந்து அந்த யானைன்னு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் சேர்த்த நாடி தொட்டுருச்சு அப்படி. பகவான் சொன்ன மாதிரி அசோத்தமா செத்தான்னு தெம்பா சொல்லியிருந்தா தொட்டிருக்காது. அந்த யானைன்னு சேர்த்த நாடி தொட்டுருச்சு. அதோட அர்த்தம் என்னன்னா, பகவான் என்ன சொல்றாரோ அதுபடி செஞ்சுட்டு போனா அவர் தானே வேதங்களையும் சாஸ்திரங்களையும் உருவாக்கினவர். அண்ணாடி அவர் கட்டளை இருந்தனாடி அவர் பொய் சொன்னார். நம்ம பொய் சொல்லக்கூடாது. பகவான் கட்டளை நாடி அவர் பொய் சொன்னார். இது அண்ணாடி தான் அவர் மகா இதா இருக்காரு, பக்தரா இருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன் சொல்லலாம். அர்ஜுனன் வந்து போறதுக்காக இந்த மாதிரி கர்ணன் தேர் வந்து பூமியில பயஞ்சிருச்சு தூக்கிக்கிறேன்ற அந்த நேரத்தை கொஞ்சம் பொறு அர்ஜுனா, நீ வந்து வெயிட் பண்ணுன்றார், விடு அம்பன்றார். இவர் இதான் டைம் இல்லைன்னா கொஞ்சம் இது பண்ண முடியாதுன்னு. இதே மாதிரி ஹிரண்யகசிபுக்கும் அவர் ஆர்டர் கொடுத்த நாடி எதிரியாந்தார். அதே மாதிரி இந்த அடிப்படையில் பகவான் வந்து அவரோட பக்தரை ஏற்று அவரோட ஆசனத்தில் போய் உட்கார்ந்தார். அதுக்கானதுனால தான் வைகுண்ட வாசிகள் வந்து இவர் வந்து அவர் கொன்னது அவர் மேலே உள்ள கருணை நாடின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சீக்கிரமாக அவங்க கடனை தீர்க்குறாங்க. நிறைய விஷயம் வந்து இந்த சாதங்களை புரிய அந்த அதே மாதிரி தான் இந்த கங்கா தேவி வந்து அது யாருக்கு பீஷ்மரோட அப்பா பேர் என்ன, சந்தனு மகாராஜா. சந்தனு மகாராஜா வந்து முதல் பிறந்த அவருக்கும் இந்த உங்களுக்கும் பிறந்த குழந்தையில ஏழு குழந்தைய கொண்டு போய் கங்கையில் மூளை அடித்து கொண்டுவாங்க. சொந்த பிள்ளை யாரும் கொல்ல மாட்டாங்க. மனைவியா வந்தது கங்கா. ஏழு வந்து கொன்ன உடனே எட்டாவது குழந்தைய கொல்ல போகையில் இவ்வளோ கொடூரமானவளே இருக்கு, இந்த பிள்ளை எல்லா பிள்ளைகளையும் கொண்டுட்டு இருக்கே, ஏழு ஆம்பளை பிள்ளை அப்படின்னு நிப்பாட்டுவார். ஆனால் முதல் சத்தியம் பண்ணி நான் செய்கிற காரியத்துக்கு தடை விதிச்சா நான் அவங்கள விட்டு போயிடுவேன். கங்கை போயிடுவான். இவருக்கு புரியவே புரியாது. ஆனால் ஒரிஜினல் நிகழ்ச்சி என்னன்னா இந்த ஏழு பேரும் எட்டு பேரும் அஷ்டவசு அசிஸ்டருக்கு அபராதம் பண்ணாங்கன்னு நீ பூமியில் வந்து பறக்கணும்னு அவங்களாம் வேண்டி மன்னிப்பு கேட்டப்ப அந்த இந்த பசுவை காமதேனை இழுத்துட்டு போன நாடி அந்த காமதேனு துன்பப்பட்ட நாடி சாபம் கிடைக்கும். அப்போ இந்த ஏழு பேர் அதிகம் ஈடுபட இந்த எட்டாவது வசு தான் தலைமையாக இருந்தது. ஆனாடி இந்த ஏழு பேர் நீங்கள் வந்து பிறந்த உடனே திருப்பி ஆண்ட திருப்பி வந்துடுவீங்க, ஆனால் இவர் மட்டும் கொஞ்ச நாள் இருந்து வரணும்னு சொல்லிடுவார். ஆனால் நாங்கள் வந்து சாதாரண ஒரு மனித தாயில் வயிற்றில் போய் பறக்க முடியாதுன்னு சார் கங்கையே உங்களுக்கு தாயாக வருவாங்க அப்படின்னு கங்கை வர்றாங்க. ஆனாடி கங்கை அந்ததை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி ஏழு பேரை முக்கி கொள்கிறாங்க. ஏன்னா திருப்பி உடனே திருப்பி போகணும், வெளியே பார்க்க கொண்டமாக இருக்கும் ஆனால் திருப்பி போயிடுச்சு. அதே மாதிரி எட்டாவது வந்து பஸ் அவர் தான் தலைவர் பீஷ்மர், அவர் தான் பீஷ்மராக வர்றாரு. அவர் வந்து அந்த சாமன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் போகணுன்ற நாடி பூமியில் இருக்கார். அதே மாதிரி இந்த ஹிரண்யகசிபுவும் பகவான் கொன்னது வந்து அவங்களுக்கு பாக்கியம். நம்ம வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு இந்த ஏழு குழந்தைய கொண்டது பாவமாய் தெரியும். ஆனால் அவர் தெய்வ கட்டளைப்படி அதை கங்கா வந்து கொள்ற நாடி அந்த மாதிரி திருப்பி அனுப்புகிறாரு. அதே மாதிரி பகவானும் ஹிரண்யகசிபோட சாபத்தை முடிக்கிறதுக்கு தருணம் வந்துருச்சுன்னு முதல் சாபத்தை இன்னும் மூணுன்னு ரெண்டு இருக்கு பாக்கி. இது முத இதுக்கப்புறம் தான் ராவண அது வர்றதுன்னு நினைக்கிறேன். இது சத்தியோகம்னு நினைக்கிறேன். திரேதாயுகத்தில் தான் ராவண இது கும்பகர்ண, துவாபரயுகம் தான் மூணு யுகத்தில் வர்றாங்க. சத்தியோகத்தில் தான் ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷா. அன்னாடி சீக்கிரமாக கடனை முடிக்கணும் அன்னாடி கருணைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பக்தியில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அன்னாடி சமயத்தில் ஹிரண்யகசிபு யாரோ ஒரு நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்களா கொஞ்ச நாள் முன்னாடி யாரோ ஹிரண்யகசிபு கொண்டா சார் எங்கே கேட்டாங்கன்னு. முக்கியமாக ஹிரண்யகசிபு வந்து பக்தர் தான். இது பகவானோட மேஜர் ட்ராமாவில் ஒரு சின்ன ஆக்ட், அவ்வளோதான். ஒரு சீன் தான், நிறையா சீன் இருக்குது பாகவதத்தில், நிறையா சீன் இருக்குது. சொன்ன சீனு இவ்வளவு சொல்லாத சீன், சுகரிசி சொன்ன சீனு, சுகரிசி சொல்லாத சீன்லாம் எவ்வளவோ இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ நரசிம்ம தேவான் கி ஜாய், பரலா மகாராஜ் கி ஜாய், தாய்கோர் பிரமணந்த் ஹரி ஹரி. கலியுகத்தில் நானே வந்து அவருக்கு ஃபெய்த்து கல்கியில் அங்கே சண்டே கிடையாது. ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே போகிறார், சண்டே கிடையாது அங்கே எதுவுமே. அப்படியே அசுரங்கள்லாம் அப்படியே காலி பண்ணிக்கிட்டே போகிறார். அவரோட ஒரே டியூட்டி அவ்வளோதான், அதில் சண்டேலாம் கிடையாது ஒன்றுமே. கல்கி அவதாரத்தில் சண்டே கிடையாது, ஃபினிஷ் பண்ணிட்டே போகிறார். சும்மா நெருப்பை கொளுத்துற மாதிரி. குப்பையை கூட்டி நெருப்பு கழுத்துற வாங்க எல்லாம் மொத்தம் வாங்க. அவ்வளவுதான், மொத்தமா காலி பண்ணிட்டு போறாரு. பூரா மொத்தம் குப்பையா இருக்கு, குப்பையா வச்சு என்ன செய்ய? எல்லாம் குப்பையா போச்சுன்னு அந்த மாதிரி சண்டே இல்லாத. ஹரே கிருஷ்ணன்.